உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் கடந்த பின் இயேசு பரலோகத்திற்குள் ஏறி சென்றார். அவர் செல்வதை சீஷர்கள் கண்டார்கள். இயேசு தமது சீஷர்களுக்கு பிரியாவிடை அளித்த காட்சியை லூக்கா எழுதுகிறார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். எதனால் மிகுந்த சந்தோஷம்? பாடம் 34, பரமேறினார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரியாவிடை அளிப்பது ஒருபோதும் அவ்வளவு எளிதானதல்ல. கிளாஸ்கோ விமான நிலையத்தில் தங்களது பெற்றோருக்கு பிரியாவிடை கொடுத்த போது எத்தனை சிரமப்பட்டார் என்பதை போதகர் ஸ்மித் இவ்வாறு நினைவு கூறுகிறார். அவர்கள் நன்கு ஆயத்தமாகியிருந்தார்கள். மேலும் அவர்கள் பிரிட்டனிலிருந்து அமெரிக்காவிற்கு குடிபெயர்வது சரியானதொரு தீர்மானம் என்று ஒவ்வொருவருமே ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தாய் நாட்டை விட்டு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் என்னதான் ஆயத்தமான நிலையில் இருந்தாலும் பிரியாவிடை கொடுக்க வேண்டுமே. அந்த தருணம் வரும்போது அது ஒருபோதும் அத்தனை எளிதானதா இருப்பதில்லை. அவர்களது விமானம் கிளம்பிய போது அவருடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் ஒரு விருந்து ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் எனில், அதை போதகரும் அவரது மனைவியும் மிகவும் விசித்திரமான ஒன்றாக உணர்ந்திருப்பார்கள். ஆகவே இயேசு தமது சீஷர்களை விட்டு பிரிந்து சென்றபோது அவரது சீஷர்கள் அடைந்த சந்தோஷத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? தமது சீஷர்களை விட்டு பிரிய போவதாக இயேசு கடைசி ராபோஜனத்தின் தருணத்தில் பேசிய போது அவர்கள் எவ்வளவு திகில் அடைந்திருந்தார்கள் என்பதை நாம் நினைப்போமானால், இப்பொழுது அதே சீஷர்களின் சந்தோஷம் நமக்கு இன்னும் அதிக விசித்திரமானதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அவர்களுக்கு பயப்படத்தக்கதாய் தோன்றிய ஒன்று இப்பொழுது கொண்டாட்டத்துக்கான காரணமாய் ஆகிவிடும் அளவுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதோ நிகழ்ந்திருக்க வேண்டும். அது என்ன என்பதை கண்டுபிடிப்பதே இந்த பாடத்தில் நமது குறிக்கோளாகும். இயேசு எடுத்து கொள்ளப்பட்ட போது அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது என்று லூக்கா எழுதுகிறார். லூக்கா ஒரு மேகத்தை பற்றி நமக்கு கூறுகையில், அவர் ஏதோ எருசலேமில் நிலவிய வானிலை நிலவரத்தை பற்றியதோர் அறிக்கையை கொடுக்கவில்லை. தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது தேவன் தம்மைத்தாமே மேகஸ்தம்பத்தில் வெளிப்படுத்தினார். அவ்வாறே சாலமோனின் காலத்திலும் மேகமானது, அதாவது கர்த்தருடைய பிரசன்னமானது, ஆலயத்தை நிரப்பிற்று. சீஷர்கள் மறுரூபமாகுதலில் இயேசுவின் மகிமையை கண்டபோது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு மேகத்திலிருந்து பேசுகிற தேவனின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இப்பொழுது லூக்கா நமக்கு கூறுகிறார், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இதைவிட தெளிவானதொன்று இருக்க முடியுமா? இயேசு பிதாவினிடத்திலிருந்து வந்தார். இப்பொழுதோ தமது பணியை முடித்தவராக அவர் பரலோகத்தில் இருக்கிற தமது பிதாவினிடமே திரும்பிச் செல்கிறார். ஆதாம் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதனால் அவரது பிள்ளைகள் யாவரும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்து பரலோகத்திற்குள் வரவேற்கப்பட்டார். அதனால் அவரது பிள்ளைகள் யாவரும் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவார்கள். முந்தின ஆதாம் நாம் அனைவரும் வெளியேற வழிவகுத்தார். பிந்தின ஆதாமோ நாம் அனைவரும் உள்ளே வர வழிநடத்துகிறார். அதன் காரணமாகவே சீஷர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்றபோது அவர் இருக்க வேண்டிய மிக சரியான இடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் அறிந்திருந்தனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனைக்குரியதான ஒரு குற்றச்சாட்டில் நீங்கள் சிறையில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு தேவையானவர் மிக சிறந்த நல்லதொரு வழக்கறிஞர். நீங்கள் நல்லதொரு வழக்கறிஞரை கண்டடைகிறீர்கள். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அவர் திறமை வாய்ந்ததொரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, சிறந்த மனதுருக்கமுள்ள மனிதரும் கூட என்று அறிந்து கொள்கிறீர்கள். உங்களது சிறையறைக்கு வருகை தரும் அவரது சந்திப்புகள் உங்களுக்கு மிகுந்த ஆறுதலை தருகின்றன. உங்களுக்கிடையே ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் போது உங்களது வாழ்க்கையின் கஷ்டங்களை பற்றி அவரிடம் பேசலாம் என்று நீங்கள் கண்டு கொள்கிறீர்கள். இது மிகவும் மதிப்பு வாய்ந்ததுதான். ஆனால் உங்கள் வழக்கறிஞரிடமிருந்து உங்களுக்கு அதிகம் தேவைப்படுவது உங்களது சிறையறைக்குள் கிடைக்கும் அவரது ஆறுதல் அல்ல. நீதிமன்ற அறைக்குள் உங்கள் சார்பில் வழக்காடவே அவர் உங்களுக்கு தேவைப்படுகிறார். பாவிகளாக நமது மிகப்பெரிய தேவை பூமியில் ஆறுதல் பெறுவதல்ல, மாறாக பரலோகத்தில் ஆதரிக்கப்படுவதே ஆகும். நமது வழக்கிற்காக வாதாட நமக்கு ஒரு வழக்கறிஞர் தேவை. எனவே நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரலோகத்தின் நீதிமன்ற அறையில் நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களை குற்றம் சாட்டுகிறவனான சாத்தான் உங்களுக்கு எதிராக முன்வைக்க ஒரு வழக்கை வைத்திருக்கிறான். நியாயாதிபதியாக தேவன் தமது நியாயசனத்தில் அமரும் போது எழும்பி நிற்கின்ற தேவதூதர்களால் நீதிமன்ற அறை நிறைந்துள்ளது. உங்களை குற்றம் சாட்டுபவன் தனது ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தனது வழக்கை முன்வைக்கும்படியாக கங்கணம் கட்டி கொண்டு வருகிறான். வழக்கின் சாராம்சம், நீங்கள் பாவம் செய்து குற்றத்துக்குள்ளானவர், ஆகவே நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகும். நீங்கள் பாவத்தில் பிறந்தவர் என்றும் உங்களது சுவாபம் கறைப்பட்டது என்றும் குறிப்பிடுவதுடன் அவன் தொடங்குகிறான். பின்பு அவன் நீங்கள் உங்களது வாலிப நாட்களில் செய்த குறிப்பிட்ட பாவங்களை குறித்து உங்களை தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறான். அடுத்ததாக அவன் நீங்கள் பயப்பட்டதும் நிர்விசாரத்தோடு இருந்ததும் பெருமையோடு இருந்ததும் அற்பத்தனமாயிருந்ததும் மற்றும் பேராசை கொண்டிருந்ததுமான தருணங்களை அடையாளம் கண்டு கொண்டு உங்கள் வாழ்க்கை கதையே தொடர்ந்து வாசிக்கிறான். கவனித்து கொண்டே வரும் நீங்களோ அவமானத்தால் திணறி போனவராய் நடுநடுங்கி போய் நிற்கிறீர்கள். இறுதியாக, என்னதான் நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியாக பகிரங்கமாக அறிவித்து கொண்ட போதிலும் அடிக்கடி உங்கள் விசுவாசம் பலவீனப்பட்டது என்பதையும் உங்களுக்கு அநேக சந்தேகங்கள் தோன்றின என்பதையும் சுற்றி காட்டி அந்த குற்றம் சாட்டுபவன் தனது வாக்குவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறான். அவன் முன்வைக்கும் வாதம் மிகவும் வலுவாக உள்ளது. நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று பயப்படுகிறீர்கள். அதன் பின்பு இயேசு முன்னால் வருகிறார். அவர் தமது வக்காலத்தை கையில் எடுத்து உங்களுக்கு ஆதரவாக வாதிடத் தொடங்குகிறார். அவர், என் கட்சிக்காரர் குற்றம் சாட்டு தரப்பினால் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் உண்மைதான் என்று ஒப்புக்கொள்கிறார். நாங்கள் எந்த குற்றச்சாட்டையும் எதிர்த்து வாதிடவில்லை. அவற்றை வலுவிழக்க செய்யும் யாதொரு சூழ்நிலையையும் நாங்கள் உரிமை கோரவும் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டபடியே எனது கட்சிக்காரர் குற்றவாளிதான் என்கிறார். ஆனால் தமது ஆணித்தளம்புள்ள கரங்களை உயர்த்தியவராக அவர், நான் எனது சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த ஒரு முழுமையான மன்னிப்பு இதோ என்னிடத்தில் உள்ளது என்று சொல்கிறார். குற்றம் சாட்டுபவனிடத்தில் இதற்கு யாதொரு பதிலும் இல்லை. உங்களுக்கு எதிரான அவனுடைய வழக்கு முழுவதும் ஒன்றுமில்லாமல் போனது மட்டுமின்றி அவன் நீதிமன்றத்திலிருந்தே தள்ளப்படுகிறான். இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்திருக்கிறார் என்பதே நமது பாதுகாப்பு ஆகும். நம் பாவங்கள் ஏற்கனவே சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டன. மேலும் ஒரு குற்றச்சாட்டு ஒரு முறை கையாளப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டதென்றால் அது மீண்டும் தாக்கல் செய்யப்பட முடியாது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அன்புக்குரிய ஒருவரை இழந்திருக்கும் யார் ஒருவரும் அவரை பற்றிய இறுதி நேர உணர்வு பதிவுகள் சக்தி வாய்ந்ததொரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை அறிந்திருக்கிறார்கள். மக்களை நாம் அவர்களை கடைசியாக பார்த்த விதத்திலேயே ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். இயேசுவை அவரது கரங்களை உயர்த்தி தங்களை ஆசீர்வதித்தவராகவே சீஷர்கள் கடைசியாக பார்த்தனர். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பரமேறுதலானது செய்து முடிக்கப்பட்ட இயேசுவின் பணி மற்றும் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அவரது பணி ஆகிய இவ்விரண்டையும் குறித்தே நம்மிடம் பேசுகிறது. பாவத்துக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததான பணியை அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இனி ஒப்பு கொடுப்பதற்கு வேறொரு பலியோ செலுத்தப்படுவதற்கு ஒரு பாவ நிவர்த்தியோ இல்லை. தேவனுடைய கோபாக்கினியை சாந்தப்படுத்தி அவரது ஜனங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு இனி வேறு எதுவுமே செய்யப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பணி முழுமையடைந்து விட்டது, அது முடிந்தது. ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டியதொரு பணியும் இயேசுவுக்கு இருக்கிறது. அவர் பரத்திற்கு ஏறி செல்கையில் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதே போன்று பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறவராக தம் ஜனங்களின் மீது தமது ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். இந்த பணி அவர் மீண்டும் வரும் வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். இயேசு பரலோகத்திற்கு ஏறி சென்றார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவர் இன்னும் தமது சீஷர்களுடன் தான் இருந்தார். இதைதான் கிறிஸ்து, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொன்னபோது குறிப்பிட்டார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரால் தமது விசுவாசிகளின் இருதயங்களிலும் பிரசன்னமாயிருக்கிறார். தேவகுமாரனானவர் பிதாவினிடம் நமக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோ பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிரதிநிதியாக நமக்கு இருக்கிறார். நாம் இயேசுவை ஒருபோதும் கண்டிராத போதும் அவரது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு இருக்கும் அவரது பிரசன்னம் அவர் தமது சீஷர்களுடன் உலாவி வந்தபோது இருந்ததை போன்ற அதே அளவுக்கு மெய்யானதாயிருக்கிறது. இயேசு புறப்பட்டு போய் சீஷராக்கும்படி நம்மை அழைக்கிறார். நாம் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிருக்க வேண்டும். அப்படி நாம் அவருடைய நாமத்தினாலே செல்லும் போது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இயேசு பரமேறிய போது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் சீஷர்களிடம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு மேகங்களுக்குள் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டதை போலவே அவர் மீண்டும் வரும்போது நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசுவின் பரமேறுதலில் அவருக்கு என்னவெல்லாம் நிகழ்ந்தனவோ அவை யாவும் அவர் மகிமையில் மீண்டும் வரும்போது நமக்கு நிகழும். கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறதான அந்த மாபெரும் நாளுக்காக கிறிஸ்தவர்கள் இன்னும் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மரித்து போனவர்கள் உட்பட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அந்த நாளில் பங்கு பெறுவார். ஏற்கனவே கர்த்தரோடு இருப்பவர்களும் அவர் வரும்போது உயிரோடு இருக்கிறவர்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் கர்த்தரோடு இருப்பார்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். பரமேறி சென்ற உங்களது ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்றும், அவரது கரங்கள் உங்கள் மீது ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட்டுள்ளன என்றும் அறிந்து ஒரு விசுவாசியாக நீங்கள் மாபெரும் மகிழ்ச்சி அடையலாம். செய்யும்படி அவர் உங்களை அழைத்திருக்கிற அனைத்தையும் செய்வதற்கான அதிகாரத்தை அளிக்கும் அவரது பிரசன்னம் பரிசுத்தாவியானவர் மூலமாக எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறது. மேலும் அவர் மீண்டும் வரும்போது தமது நித்திய பிரசன்னத்திற்குள் உங்களை எடுத்துக்கொண்டு செல்வார்.